நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
கடந்த வியாழக்கிழமை எமது வெள்ளிக்கிழமை நடந்து முடிந்த பிரிட்டன் தேர்தலில் தனிப்பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று லேபர் கட்சி ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறது. அந்த கட்சியின் தலைவர் கேர் ஸ்டார்மர் புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ரிஷி சுனக் தலைமையிலான கன்சர்வேட்டிவ் கட்சி எல்லோரும் எதிர்பார்த்தபடியே தோல்வியை சந்தித்துள்ளது. மொத்தமாக இருக்கின்ற 650 இடங்களுக்கான தேர்தலில் 98 வெவ்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்த 4,515 வேட்பாளர்கள் போட்டியிட்டார்கள். இதில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 107 பேர் களம் கண்டனர். சென்ற முறை பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் கன்சர்வேட்டிவ் கட்சியைச் சேர்ந்த 7 பேரும் லேபர் கட்சியைச் சேர்ந்த 8 பேரும் என 15 இந்திய வம்சாவளி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள். இந்த தேர்தலில் அதிகமான அளவில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் பிரிட்டன் நாடாளுமன்றத்திற்கு செல்வார்கள் என்று தெரிய வருகிறது. கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு எதிராக மக்கள் வாக்களித்ததன் காரணமாக பல சிறிய கட்சிகள் தேர்தலில் சிறப்பாக வெற்றி பெற்றுள்ளன. அத்துடன் லேபர் கட்சி மற்றும் கன்சர்வேட்டிவ் கட்சிகளின் ஒருங்கிணைந்த வாக்குகள் 57.4% என்பது இருபெரும் கட்சிகளுக்கும் இதுவரை கிடைத்த மிக குறைந்த வாக்கு எண்ணிக்கை என்பது குறிப்பிடத்தக்கது. எட் டேவி தலைமையிலான லிபரல் டெமோக்ராட்ஸ் கட்சி மொத்தம் 72 இடங்களை வென்றதன் மூலம் மிக முக்கியமான நிலையில் நிற்கிறது. அத்துடன் ரிஃபார்ம் UK என்ற கட்சி 3வது அதிக வாக்கு பங்கை பெற்று 5 நாடாளுமன்ற இடங்களை வென்றுள்ளது. கிரீன் பார்ட்டி ஆஃப் இங்கிலாந்து அண்ட் வேல்ஸ் 4 இடங்களை வென்றது. இந்த இரு கட்சிகளும் பிரிட்டனின் அரசியல் வரலாற்றில் மிக அதிக நாடாளுமன்ற தேர்தல் வெற்றியை பெற்றது இம்முறை என்பது நோக்கத்தக்கது. இந்த தேர்தல் குறித்து விரிவாக அலசுவதற்காக பிரிட்டனில் முன்னர் BBC தமிழோசையில் கடமையாற்றி வரும், ஊடகத்துறையில் அதிக ஆர்வம் கொண்டவரும், தமிழ் ஆர்வலரும் பேச்சாளருமான விக்கி விக்னராஜா அவர்களை தொடர்பு கொண்டிருக்கிறோம். வணக்கம் விக்னராஜா அவர்களே.
வணக்கம் சஞ்சயன்.
இப்பொழுது நடந்து முடிந்த பிரிட்டனின் தேர்தல் முடிவுகளில் ஆச்சரியப்படும் வகையில் உங்களுக்கு ஏதாவது தென்பட்டதா?
ஆச்சரியம் என்று சொன்னால் லேபர் கட்சி வெல்லும் என்பது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான், அதில் எந்த ஆச்சரியமும் கிடையாது. ஆனால் இந்த வெற்றி ஒரு பெரு வெற்றியாக அமைந்திருக்கிறது. இது லேபர் கட்சியினுடைய வெற்றி என்பதை விட பிரதமர் ரிஷி சுனக் அவர்கள் தலைமையிலான கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய பெரும் தோல்வியை தான் சொல்ல வேண்டும். 8 வருடத்திலே 5 பிரதமர்களை மாற்றிய கன்சர்வேட்டிவ் கட்சியினர் இவர்களை அகற்ற வேண்டும் என்ற மக்களின் நோக்கமே இந்த தேர்தலின் முடிவில் பிரதிபலிக்கிறது. லேபர் கட்சி 412 இடங்களை வென்றது மட்டுமல்ல, லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சியும் கிரீன் பார்ட்டியும் இதுவரை எடுத்த இடங்களை மிக அதிகமான இடங்களை இந்த தேர்தலில் பெற்றிருக்கிறார்கள். யாரும் எதிர்பாராத ஒன்று ஆச்சரியம் என்று சொன்னால் கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய பெரும் தலைகள் உருண்டிருப்பதைத்தான் சொல்ல வேண்டும். 49 நாள் பிரதமராக இருந்த லிஸ் ட்ரஸ் உட்பட நடந்த கன்சர்வேட்டிவ் கட்சி ஆட்சியில் இருந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர், கல்வி அமைச்சர், கலாச்சார அமைச்சர், நீதித்துறை அமைச்சர், விஞ்ஞானத்துறை அமைச்சர், போக்குவரத்து துறை அமைச்சர் என்று இத்தனை அமைச்சர்களும் பல உதவி அமைச்சர்களும், கிங் மேக்கர் என்று வர்ணிக்கப்படக்கூடிய ஜேக்கப் ரீஸ் மோக் என்பவரும், கட்சி தலைமை கொறடாவாயிருந்தும் ரிஷி சுனாக்கு எதிராக பிரதமர் பதவிக்கான போட்டியில் நின்ற வாழ்தூக்கி பெயர் பெற்ற பெனி மோடன் அவர்களும் என 10-15 பெரும் தலைகள் கன்சர்வேட்டிவ் கட்சியில் உருண்டிருக்கின்றன. 5 பிரதமர் தொகுதிகளில் கன்சர்வேட்டிவ் கட்சியினர் 4 இழந்திருக்கிறார்கள். இதனால் இந்த தேர்தல் கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய தோல்வி என்பதைத்தான் முக்கியமாக சொல்ல வேண்டிய லேபர் கட்சியுடைய வெற்றி என்று சொல்ல முடியாது.
இந்திய பின்னணி கொண்ட ரிஷி சுனக் அவர்களுடைய பதவிக்காலம் முடிவுக்கு வந்திருக்கிறது. ஆனால் கட்சிக்குள்ளேயே அவருக்கு பெரிய பூசல்கள் இருந்ததாக இங்கிருந்து அறிகிறோம். நீங்கள் அதை எப்படி பார்க்கிறீர்கள்?
இல்ல, ரிஷி சுனக்குடைய நிலவரம் வந்து இந்த பள்ளம் மெட்டில் பயணிக்கின்ற பஸ்ஸின் பின்னிருக்கையில் அமர்ந்து வாந்தி உபாதையை காண்கின்ற ஒருவருடைய நிலைமை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் பிரெக்சிட்டால் ஏற்பட்ட பொருளாதார வாணிப நெருக்கடி தொடங்கி கோவிட் சமயத்திலேயே ஊரையே அடங்க சொல்லிவிட்டு பிரதமர் அலுவலகத்தில் நடந்த பார்ட்டி, அதனால் ஏற்பட்ட பார்ட்டி கேட் என்கின்ற விஷயம் உட்பட, ஏன் சுகாதார அமைச்சராக இருந்தவர் சோசியல் டிஸ்டன்சிங் சொல்லிவிட்டு அமைச்சகத்திலேயே உதவியாளராக இருந்த பெண்மணிக்கு வழங்கிய முத்தம் செய்தது, ஊருக்குத்தான் சட்டம் எமக்கல்ல என்ற அந்த நிலைமை. அது தவிர சொற்ப நாட்களே பிரதமராக இருந்த லிஸ்ட்ரஸ் பரவியற்ற ஒரு சொற்ப நேரத்திலேயே ஏற்படுத்திய நீண்டகால பொருளாதார நெருக்கடி, வட்டி வீத ஏற்றம், மேலும் உக்ரைன் போர், விலைவாசி ஏற்றம், படகு அகதிகளுடைய அதிகரிப்பு, மழைநீர் ஒழுங்குகின்ற பாடசாலைகள், வீதியெல்லாம் நிறைந்திருக்கின்ற குழிகள், மருத்துவமனையில் சிகிச்சை பெற மாதங்கள் வருடக்கணக்கில் காத்திருக்க வேண்டிய நிலைமை என்ற பல காரணங்கள் ரிஷி சுனக் சந்திக்க வேண்டிய பல்வேறு பிரச்சனைகளில் ஒன்றாக இருந்தன. தான் செய்த பிழைகளுக்கும் முன்னோர் செய்த பிழைகளுக்கும் மக்களிடமும் கட்சியினிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலைக்கு கடைசியில் ரிஷி சுனாக் அவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார். ஒட்டு மொத்தத்தில் ரிஷி சுனாக் அவர்கள் இந்த பிரதமராக நான் வந்திருக்க வேண்டுமா என்று ஒரு நாள் யோசிக்க வேண்டிய நிலை கூட ஏற்படலாம். ஆனால் ரிஷி சுனாக் அவர்கள் பதவி விலகின்ற பேச்சில் பேசுகின்ற பொழுது ஆசிய வம்சாவளியை சேர்ந்தவர் பிரதமராக வந்ததை பற்றி அவர் குறிப்பிடுகின்ற பொழுது அவர் சொன்னது, இது ஒரு பெரிய விஷயமாக கருதப்படவில்லை என்பதுதான் இந்த நாட்டினுடைய சிறப்பு. ஒரு வேற்று வம்சாவளியினர், ஒரு ஆங்கிலேயர் அல்லாதவர், ஒரு வேற்று நிறத்தவர் இந்த நாட்டின் பிரதமராக வந்தது ஒரு பெரிய விஷயமாக, ஒரு கருப்பினத்தவர், ஒரு மன்னர நிறத்தவர் வருகின்றார் என்பது பெரிதாக பேசப்படாமல் அவர் பிரதமராக வந்தார் இந்த நாட்டில் என்பதுதான் இந்த நாட்டினுடைய சிறப்பாக அமைகிறது என்று ரிஷி அவர்கள் சொன்னார்.
ரிஷி சுனாக் அவர்களுடைய அகதிகள் குறித்த கொள்கை அவரது தோல்விக்கு ஒரு மாபெரும் காரணமாக சுட்டிக்காட்டப்படுகிறது. நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்?
படகில் வரும் அகதிகளை ருவாண்டா நாட்டுக்கு அனுப்புவதற்கென முன்னாள் பிரதமர் போரிஸ் ஜான்சன் எடுத்த முயற்சியை ரிஷி சுனாக் அவர்களும் பெரிதாக முயன்றார் அதை நிறைவேற்றுவதற்கு. இந்த ருவாண்டா திட்டத்தின் கீழ் ஆட்கள் இன்னும் சட்டத்தின்படி போகவில்லை, ஆனால் தாங்களாக இணங்கி சிலர் போயிருக்கிறார்கள். 3,000 pounds அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் விருப்பமென்றால் போங்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் சென்றிருக்கிறார்கள். பல $1 million செலவாகியும் இன்னும் சட்டத்தின்படி ஒரு அகதி கூட அங்கே அனுப்பப்படவில்லை. இந்த திட்டத்தை புதிதாக அரசமைச்சிருக்கின்ற லேபர் கட்சி தொடர்வதற்கு வாய்ப்பு கிடையாது. பிரதமர் கே ஸ்டாமா தான் இதை தொடர போவதில்லை என்று முன்பு கூறியிருக்கின்றார். ஆனால் அகதிகள் வருவது ஒரு பெரிய அரசியல் சவாலாக இருக்கும். வழக்கம் போல இந்த தேர்தலிலும் அது முக்கியமாக பேசப்பட்ட ஒரு விஷயம். இந்த கோஷமும் கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய வலதுசாரிகளுடைய அதிருப்தியும் ரிஃபார்ம் என்கின்ற புதிய கட்சியை வாக்கு எண்ணிக்கையில் 3rd இடத்துக்கு வரச் செய்திருக்கிறது. கியஸ்தாமனுடைய அரசு அகதிகள் தொடர்பான சர்வதேச உடன்பாடுகளை மதிப்போம் என்கிறது. படகு அகதிகளை ருவாண்டாவுக்கு அனுப்புவதற்கு பதிலாக மீண்டும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கும் அகதிகள் வந்த சொந்த நாடுகளுக்கும் திருப்பி அனுப்புவதற்கு முயற்சிப்போம், பேசவும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் படகிலே வருகின்ற அகதிகளில் பெரும்பாலானவர்கள் பிரிட்டிஷ் அரசாங்கம் திருப்பி அனுப்புகின்ற உடன்பாடு கொண்டிருக்காத ஆப்கானிஸ்தான், ஈரான், சூடான் போன்ற நாடுகளிலிருந்து பெரிதும் வருகிறார்கள். இதனால் இவர்களை சொந்த நாடுகளுக்கு அனுப்புவது மிக கடினமாக இருக்கும். ஆனால் உடன்பாடு வைத்திருக்கின்ற நாடுகளில் இருந்து வருகின்றவர்களை திருப்பி அனுப்புவதிலே இந்த அரசாங்கத்துக்கு பெரும் பிரச்சனைகள் இருக்காது.
இருந்தாலும் லேபர் கட்சி கன்சர்வேட்டிவ் கட்சியை விட எவ்வாறு தம்மை வித்தியாசப்படுத்திக் கொள்கிறது, அவர்கள் முன்வைக்கின்ற கொள்கைகள் எவ்வாறு வித்தியாசப்பட்டு நிற்கின்றன?
8 ஆண்டுகளிலே கன்சர்வேட்டிவ் கட்சியினர் 5 பிரதமர்களை கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு பதில் லேபர் கட்சியும் கே ஸ்டாமாவும் ஒரு ஸ்திரமான ஆட்சியை வழங்குவதற்கு அதிகம் வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதை தவிர கே ஸ்டாமா அவர்கள் பல்வேறு பேச்சுக்களை நடத்த இருக்கின்றார். முக்கியமாக EU-உடன் மீண்டும் பேச்சுக்களை உடன்பாடுகளை செய்வதற்கு முயல இருக்கின்றார். மற்ற நாடுகளுடனும் பேசி வாணிப ஒப்பந்தங்களை செய்வதற்கு அவர் முயற்சி செய்ய இருக்கின்றார். இதை தவிர வரி அதிகரிப்பை செய்யாமல் அரசினுடைய நிதியை வேறு விதமாக, அதாவது தொழில் வளர்ச்சிகளை ஊக்குவிப்பதன் மூலமும் வேலைவாய்ப்புகளை அதிகரிப்பதன் மூலமும் நாட்டினுடைய நிதியையும் அரசாங்கத்தினுடைய நிதியையும் பெருக்க முடியும் என்பது அவருடைய எண்ணம். இவையெல்லாம் நீண்டகால திட்டங்கள், அதற்கு நேரம் எடுக்கும். ஆனால் உடனடியாக சில நன்மைகளை மக்கள் காண வேண்டும், உணர வேண்டும் என்பதற்காக நிர்வாக உத்திகளை பயன்படுத்துவதற்கு இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. நிதி ஒதுக்கீட்டை அதிகரிப்பதற்கு பதிலாக ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கின்ற நிதியை எப்படி பயன் விளைகின்ற விதத்தில், விரைவாக மக்கள் அனுபவிக்கும் விதத்தில் பயன்படுத்த முடியும் என்று அவர் திட்டங்களை வகுக்க இருக்கின்றார். எடுத்துக்காட்டாக மருத்துவத்துறையிலே ஸ்கேனர்கள், பரிசோதனை உபகரணங்களினுடைய அளவை அதிகரித்தல், இவற்றின் மூலமாக நோயாளிகள் காத்திருக்கின்ற காலத்தை குறைக்கலாம். மேலும் புதிய ஆசிரியர்கள், மருத்துவர்கள், தாதியர்களை நியமிப்பதன் மூலம் மக்கள் உடனடியாகவே பயனை அனுபவிக்கலாம். இப்படிப்பட்ட விஷயங்களை அவர் செய்ய இருக்கின்றார். ஒட்டு மொத்தத்தில் இவர் ஒரு அரசியல்வாதி போல் அல்லாமல் ஒரு நிறைவேற்று நிர்வாக தலைவர் போல, ஒரு CEO போல இயங்குகின்ற பண்பு கொண்டவராக இருக்கிறார் என்று விமர்சகர்கள் சொல்கிறார்கள்.
நல்லது. இதேவேளை 7 தமிழ் வேட்பாளர்கள் இந்த தேர்தலிலே போட்டியிட்டிருக்கிறார்கள். அதுபோல் பல இந்திய பின்னணி கொண்டவர்களும் போட்டியிட்டிருக்கிறார்கள். ஒரு தமிழ் பின்னணி கொண்ட பெண் இந்த தேர்தலிலே வெற்றி பெற்றிருக்கிறார். இது குறித்த உங்கள் அவதானங்கள் என்ன?
மொத்தம் 7 தமிழ் இலங்கை வம்சாவளி தமிழர் வேட்பாளர்கள் இந்த தேர்தலில் போட்டியிருக்கிறார்கள். ஒரே ஒருவர் வென்றிருக்கின்றார். நீங்கள் சொன்னது போல லேபர் கட்சியில் மிக பத்திரமான ஒரு தொகுதியில் அவர் வென்றிருக்கின்றார். உமா குமரன் அவர்கள் இதில் வெற்றி பெற்றிருக்கின்றார் லேபர் கட்சியின் சார்பில். இவருடைய தந்தையார் யாழ்ப்பாணம் சென்ட் ஜான்ஸ் கல்லூரியில் சிறிது காலம் ஆசிரியராக பணிபுரிந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த 7 பேரிலே கன்சர்வேட்டிவ் கட்சியின் சார்பில் நின்ற கெவின் ஹரன் என்பவர் தோற்றிருந்தாலும் மிக மோசமாக தோற்கவில்லை. அடுத்த தேர்தலில் அவர் இதே கட்சியில் இதே சவுத்தன் தொகுதியில் போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் இருப்பது போல தென்படுகிறது. இந்த 2 ஆங்கிலேய கட்சிகளை தவிர கிரீன் பார்ட்டி, லிபரல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி, ஏன் ரிஃபார்ம் என்கின்ற தீவிர வலதுசாரி கட்சி என்பவற்றிலும் நமது தமிழ் வம்சாவளி வேட்பாளர்கள் போட்டியிட்டிருக்கிறார்கள். இலங்கையை பூர்வீகமாக கொண்ட ரணில் ஜெயவர்தனா என்பவர் லிஸ்ட்ரஸ் அரசிலே துணை அமைச்சராக இருந்த ஒருவர். அவர் இந்த தேர்தலில் தோல்வி கண்டிருக்கிறார். மொத்தத்தில் இந்த தேர்தலின் மூலம் மிக அதிகமான அளவு ஆசிய கருப்பின சிறுபான்மையின நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்வாகி இருக்கிறார்கள். மொத்தம் 13 வீதத்தினர் இந்த முறை நாடாளுமன்றத்துக்கு போயிருக்கிறார்கள்.
தேர்தல் கடந்த வியாழக்கிழமை, எமது வெள்ளிக்கிழமை நடந்து முடிந்திருக்கிறது. முடிவுகள் இந்த வார இறுதியில் தான் வெளியாகியிருந்தன. அரசு அமைத்து புதிய ஆட்சி அமைக்க இன்னும் சில வாரங்கள் ஆகலாம். புதிதாக என்னவெல்லாம் நடக்கும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்?
மாறுவதற்கு நிறைய இருக்கின்றன. முதலில் இங்கே மக்களுக்கு நல்லது நடக்கும் என்ற ஒரு உள்ளுணர்வை கொண்டு வர வேண்டும். அவர்கள் ஒரு சில விஷயங்களிலாவது நேரடியாக நல்லது நடப்பதை காண வேண்டும். அதற்கான திட்டத்தை கேஸ்தாமா வைத்திருக்கின்றார். உடனடியாக சில மாற்றங்களை மக்கள் காண்பதற்காக, உணர்வதற்கான சில திட்டங்களை வைத்திருக்கிறார். அதைவிட மிக முக்கியமானது நீண்ட காலத்திலே வேலை வாய்ப்புகளை, தொழில்துறைகளை ஊக்குவிப்பதுதான் இந்த நாட்டில் மிக முக்கியமானது. அதுதான் இங்கே உதவி செய்யும். அதைத்தான் அவர் நோக்கமாகவும் வைத்திருக்கின்றார். AI உருவாக்குகின்ற வேலை இழப்புகள் எல்லாம் உலகம் பூராவும் வரப்போகின்ற ஒரு நிலைமையில் புதிய தொழில்துறைகளை, புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது என்பது ஒரு தலையாய கடமையாக இந்த நாட்டு அரசாங்கத்துக்கு மட்டுமல்ல பல்வேறு நாடுகளுடைய அரசாங்கத்துக்கும் இருக்கின்றது. கேஸ்தாமா அதை செய்வார், அதை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம்.
நீங்கள் கூறிய AI என்கின்ற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அல்லது செயற்கை நுண்ணறிவு மூலம் எம்மை போன்றவர்களது தொழில்களும் இல்லாமல் போகலாம். அப்படி நடக்காமல் நாடு செழிப்படைய வேண்டும் என்று நம்பிக்கையுடன் உங்களது நேரத்திற்கும் கருத்துகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். இன்னொரு சந்தர்ப்பத்திலே மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நன்றி ஐயா.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.